திரு அசோக் மித்திரனுக்கு நடைபெறும் இந்த பழ விழாவில் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் அறிவு சார்ந்ததாகவும் இலக்கியம் சார்ந்ததாகவும் இருக்கலாம், இல்லை என்ன பொறுத்தளவில் ரொம்ப உணர்வு சார்ந்ததாகவும் ரொம்ப நெகிழ்ச்சி ஊட்டுவதாகவும் இருக்கிறது. இலக்கியம் சார்ந்து அவருக்கு எடுக்கப்பட்ட பல விழாக்களில் சில விழாக்களில் நான் கலந்து கொள்ளாமல் கூட இருந்தது உண்டு, முடியாமல் போனது உண்டு. ஆனால் அவருடைய குடும்ப விழாக்கள் நான் இல்லாமல் நடந்ததே இல்லை என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க வீட்டாருடைய அன்பு மழையில் நான் நனைந்தேன். அந்த அன்பு வந்து எனக்கு ரொம்ப சிக்கலான ஒரு தருணத்தில் நான் இருந்தபோது எனக்கு மழை குடையாக இருக்கார்கள். மன்னிக்கணும், ஒரு சந்தர்ப்பத்தில் அலுவலகம் பத்திரிகைகளும் எல்லாம் சேர்ந்து புரி வைக்கிறது ஒரு காலத்தில் அசோகத்தில் நான் இருக்கிறது நான் பெயர்ந்து கொண்டேன். ஒரு விசாரணைக்காக நான் போக வேண்டியிருந்தது, மிகவும் நொறுங்கி போய் இருந்த ஒரு நிலை. அவர் சொன்னார், சொன்னப்பா என்று என்னோடு ஒரு ஆட்டோவை வந்து நான் அதை முடித்துக்கொண்டு வருகிற வரையிலும் வெளியில அந்த கைப்பிடிக்கு அதை பற்றி கொண்டவர் நின்றார். அங்கெல்லாம் அவர் வந்து உடம்பு முடியாத ஒரு நிலம். இப்படியாக பல நெகிழ்ச்சியான தருணங்கள் அசோக் மித்திரனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனக்கும் இடையில் நிகழ்ந்திருக்கின்றன. அதனால இலக்கியம் பற்றி கிட்டத்தட்ட அவருடைய எளிய பாசனங்கள், அதன் மூலம் அவர் சொல்லக்கூடிய மிக உயர்வான எண்ணங்கள், இதுக்கெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய கட்டுரைகள் எழுதப்படும், தனியாக நூல்கள் தொகுக்கப்படும். ஏராளமான பேர் இது வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, ஏராளமான பேர் எம்பில் பண்ணியிருக்காங்க, நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கிறது, ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கிறது. ஆனால் அசோகமித்திரன் என்கிற அந்த மனிதன் அது ஒரு பிரம்மாண்டம். அதுல ஒரு ரொம்ப மிக மிக முழுமையான ஒரு சித்திரம், அது எல்லா விதமான ரசங்களும் ஒரு சீரான கலவை. அளவு கடந்த சோகம் அவருடைய சகோதரர்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நினைச்சுக்கோ ரொம்ப அவருடைய இளமை காலம் ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கிடையில் அவர் காப்பாற்றி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு, நான் வந்து அவருடைய 18வது அச்சக்கோட படித்தபோது கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். தனியாக படித்து அறையிலிருந்து படுக்கையிலிருந்து நானாக சேர்த்து அரைக்கோளிகள் எல்லாம் புருவங்கள் ஏற்பட்டு செய்தது. சுந்தரத்து ஒரு பஸ்மாடு வரும், ஒரு கோணக்கம்புள்ள ஒரு மாடு, அதை பற்றின காட்சிகள் வரும்போதெல்லாம் யாராலும் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அது மாதிரி அது மாதிரி இப்போ நிறைய பேர் உத்திகள் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. இந்த உத்திகள் வந்து சொல்லாடல், சொல்லாடலின் வன்மை, வார்த்தைகளை வளைத்து போடுதல், எழுதிவிட்ட நாவலை கத்தரித்து கொலாஜ் மாதிரியாக சித்தரிப்பது, நகல் எடுப்பது லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர்களை, இதையெல்லாம் வந்து பண்ணாங்க அந்த சுருத்தி கொண்டிருக்கும் உத்திகளால். ஆனால் அசோக மித்திரன் அந்த மாதிரியான பல உத்திகளை ஆடம்பரங்கள் இல்லாமல், அலங்காரங்கள் இல்லாமல் தன்னுடைய படைப்புகளை தந்திருக்கிறார். அவருடைய கரைந்த நிலைகள் படித்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் அதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு. வாழ்க்கையிலும் இந்த நகைச்சுவையை தவற விடாதவர் அவர். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவர், அன்புமயமானவர். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அப்படி மருமகளை கொண்டாடுறது, பேரப்பேட்டியில கொண்டாடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு உலகம். அவரை போல அறிவார்த்தமாக சிந்திக்கிறவர்களுக்கு, அவரை போல அவ்வளவு விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் தகுந்திக்கிற இதயத்தோடு அன்பு செலுத்துகிற, எல்லாருமே அன்பு செலுத்துகிற ஒரு என்ன சொல்றது, அப்படியேப்பட்ட ஒரு மனிதர். நான் ரொம்ப அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் மாலை போனேன், ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாரு. அப்படி பார்த்ததே இல்லை அவர், அவர் ஞாபகம் கூட எனக்கு தெரியல. நான் கேட்டேன், என்ன என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எங்கள் பூனை கேன்சல் பண்ணியிருக்கு. ஐயோ என்ன அப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை முட்டு இப்போதான் இறங்கியிருக்கான் எடுத்துன்னு வந்துடுவான் அப்படின்னு. எடுத்துன்னு வந்துட்டான் எடுத்துன்னு வந்துட்டு உடனே அந்த பூனையை கொஞ்சம் நான் கொஞ்சம் இருக்கு பாருங்க, பூனையை என்ன தெரியுமா சொல்லி கொஞ்சாரு, ஐயே கிளியே அப்படின்னு பூனையை மறக்கவே முடியாது. அது அப்படி எல்லா உயிர்களுக்காகவும் இறங்குகின்ற, எவ்வளவு மோசமாக ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் கூட இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம்னா, அந்த மோசமான செய்தியை யார் செஞ்சாங்களோ அவங்க ஒரு வக்கீல் மாதிரி பேசுறாரு. அது எதனாலன்னா, அப்படி இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, அப்படி இருக்கும் ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வக்கீல் மாதிரி பேசுறாரு. குற்றப்படுத்துதல் அப்படிங்கிறத சுலபத்துல வந்து செய்து விடவே மாட்டார். இப்படியாக இன்னைக்கு வந்து மாறுடம் போட்டும் எழுத்தாளர்கள் எல்லாம் ஏதோ முற்போக்கு இயக்கத்தில் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவருடைய எழுத்துல பல்வேறு கூறுகளை பலர் பார்த்துருக்காங்க. ஆனால் மானுடம் போற்றுதல் என்கின்ற அந்த ஒரு குறை நான் அதிகமாக அவருடைய எழுத்துக்களிலே கண்டவர். அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, ராஜேஸ்வரி அம்மாவுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, குடும்பம் சந்தோஷமாக சிறப்பாக செழிப்பாக இருக்கணும். அவருடைய 80வது பிறந்த நாளை இதே அரங்கத்தில் இதே பப்ளிக் அகாடமியில் நாம் இருந்து சிறப்பாக இதை கட்டில கொண்டாட வேண்டும். அதற்கப்புறம் 10 ஆண்டுகள், அதற்கப்புறம் 20 ஆண்டுகள் என்று நிறைவாழ்ந்து வாழ்ந்து அவர் வளர்ந்து வரும் பல எழுத்தாளர்களுக்கு ஆதர்சமாக இருப்பவர், அவர்களை வழி நடத்துபவர். என்ன நடத்திடுவார், நான் எழுத வந்த போது இந்த மாலை தெரியாது இதுக்கெல்லாம் நான் எழுதுவேன், ஏதோ கொஞ்சம் அனுபவமின்மை காரணமாக அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினச்சி நான் படி ஸ்டைலாக பேர் வச்சுட்டேன், ஆகாஷ கைலாஷ பவ்யா அப்படியெல்லாம். உடனே அந்த கூப்பிட்டேன், கூப்பிட்டு நானும் படித்தேன், படிச்சு முடிச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படின்னாரு. அப்படின்னாரு, ஏன் ஊர்ல புக்சாமி 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 அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா மனுஷாருக்கு அப்படின்னாரு. அதாவது எவ்வளவு நீ வந்து எதார்த்தமே இல்லாம ஏன் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறேன், சுரேஷ் ரமேஷ் நரேஷ் இப்படியே வைக்கிறியம்மா, எதுக்கு இப்படி வைக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அவர் என்ன அப்படி கேட்டார். அப்படி சொன்னார், உங்கள் கதையில் என்னங்க எடுத்த உடனே எல்லாம் டெலிஃபோனில் பேசிடுவாங்க, உடனே தர்றன் காரில் ஏறி போயிடுவாங்க, உங்கள் கதையில் வர கதாபாத்திரங்களுக்கு பிரச்சனையே இருக்கிறதில்ல அப்படின்னு நம்ம இதெல்லாம் வந்து நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி அவர் எனக்கு சொல்லாமல் சொன்ன குறிப்புகள், என்னை நோகாமல் கைபிடித்து நடத்தி சென்ற பாதை என்று நான் நினைக்கிறேன். இதை வந்து அவர் பல பேர் சொல்லியிருக்கிறார். அசோகமித்திரன் இதுவரையிலும் முன் கொடுத்த முன்னோர்கள் இருக்குல்ல, அவர் கட்டுரை எழுதுறதை பற்றி சொன்னாங்க, கதை எழுதுறதை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் சொல்லிக்கிறவங்களுக்கு குறைஞ்சது 90% பேர்களுக்கு அவர் முன்னுரை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அவருக்கு. ஆனால் இந்த முன்னுரை கொடுக்கறது இட்ஸ் தேங்க்லெஸ் ஜாப்ங்க, அது எந்த இடத்துலையும் ரெக்கார்ட் ஆகுதுல்ல, ஆனால் இட் டேக் ஸோ மச் ஆஃப் யுவர் டைம். ஸோ அந்த முன்னுரையை சலிக்காமல் சங்கடப்படாமல் உட்காந்து ரொம்ப பொறுமையாக அவரை விடாமல் படித்து அது அப்படியே எழுதுவார். ஒரு முகஸ்துதிக்காக இல்லாமல் அது ஒரு பழக்கம் அவர்கிட்ட, முகஸ்துதிக்காகன்ட்டு இல்லாமல் உள்ளது உள்ளபடியாக மிக உண்மையாக இருத்தல், மிக உண்மையாக வாழ்தல், அந்த உண்மையை நோகாமல் சொல்லுதல், வேத வாக்கியம் மாதிரி அந்த சத்தியம் மத அப்பிரியம் நாவத அப்படின்ன போல சத்தியத்தை சொல்லுதல், அதை கேட்கிறவங்க காது கைக்க சொல்லாமல் அதை இனிக்க சொல்லுவது அப்படிங்கிறது போல அழகாக சொல்லுவார். அதுக்கு நகாசுகள்லாம் செய்யாமல் வீண் மார்க்குகள் எல்லாம் போடாமல் செய்வார். அவருடைய எழுத்தை போலவே தான் இருக்கும் அவருடைய பேச்சு. என்னை காட்டிலும் அதிகமாக அவரை அறிந்த பலர் இருக்கிற இந்த சபையிலே நான் மேலும் பேசுவது தேவையற்றது. அன்பின் காரணமாக இந்த சில வார்த்தைகளை நான் சொல்ல துணிந்தேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த அகாடமியினருக்கும் முக்கியமாக ஞானத்துக்கும் அவர்களுக்கும் என் அருமை தந்தை ரவிக்கும் நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி.